நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
கடன் பெறுவது தொடர்பிலான சட்டங்களை, குறிப்பாக ரெஸ்பான்சிபிள் லெண்டிங் லோஸை எளிதாக்குவதற்கான நடவடிக்கைகளை ஆஸ்திரேலிய அரசு மேற்கொண்டு வருகிறது. இதன் மூலம் நலிவடைந்துள்ள பொருளாதாரத்தை மேம்படுத்த முடியுமென அரசு நம்புகின்றது. ஆனால் கடன் வாங்குபவர் அதனை திரும்பச் செலுத்துவதற்கான தனது தகுதியை மதிப்பிட்டு பார்த்து பொறுப்புடன் கடன் வாங்குவது முன்பை விட இப்போது மிக முக்கியமானது என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். வணிகங்களும் வாடிக்கையாளர்களும் இலகுவாக கடன் பெறுவதற்கென அரசு முன்மொழிந்துள்ள சட்ட மாற்றம் நடைமுறைக்கு வரும்போது கடன் பெறுபவர்கள் ஆழ்ந்து சிந்தித்து பார்த்து அதன் பின்னர் அதற்கு விண்ணப்பிப்பது அவசியமென சுயாதீன நிதி ஒப்பீடு தொடர்பிலான ஆஸ்திரேலியாவின் முன்னணி தளமான கிரெடிட் வேர்ல்டின் நிறுவனர் ரோலண்ட் பிளேயர் தெரிவித்தார்.
With these laws taking effect, when they do, it's going to be important to become a responsible borrower. You've got to be conservative in your decision about the loan. And always with any borrowing decision, you've got to compare to get the best possible deal out there. You've got to consider the potential for rate rises if it's not fixed.
இந்த ஆண்டு நீங்கள் கடன் ஒன்றை பெறுவதற்கு விண்ணப்பிக்கிறீர்கள் என்றால் தற்போது குறைவாக உள்ள வட்டி வீதம் காலப்போக்கில் அதிகரிக்கப்பட்டால் என்ன செய்வது என்பது தொடர்பிலும் சிந்தித்து பார்க்க வேண்டுமென ரோலண்ட் பிளேயர் வலியுறுத்துகிறார்.
This rate rises is a real concern at the moment. People are just not thinking about what their repayments will move to once interest rates start moving again. Once we have high interest rates coming and payments spiraling out of control, credit can cause much negative effect on a person's well-being and ability to pay back that loan.
இந்த ஆபத்திலிருந்து தப்புவதற்கு ஒரு வழி குறுகிய காலத்துக்கான கடனை பெறுவதாகும் என்கிறார் கோல்டன் எக்ஸ் மோட்கேஜ் புரோக்கர்ஸின் நிறுவனர் மார்க்ஸ் ஃபெல்ப்ஸ்.
What your own long-term objectives are, understand what your own financial position is, not just in terms of the income that you earn that you could prove to a bank, but the income that you could rely on, and then make sure that you're borrowing an amount based on today's interest rates that you could pay off in around 20 years or less, but that means that if the interest rates were to go up to say 4 or 5% that you could still pay that off within the 30 year time frame.
தற்போதைய வருமானம் எதிர்காலத்தில் அது எவ்வாறு மாறக்கூடும், செலவுகள் மற்றும் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய செலவுகள் உள்ளிட்ட பல காரணிகளை ஆராய்ந்து அதன் அடிப்படையில் நீங்கள் எவ்வளவு தொகையை கடனாக பெற முடியும் என்பதை கணக்கிடுமாறு மார்க்ஸ் ஃபெல்ப்ஸ் அறிவுறுத்துகிறார்.
If you've just done a whole heap of overtime recently but you don't expect that to continue, then it's best not to count that towards the amount of money that you want to borrow. Likewise, if you've managed to live really, really cheaply because you're living at home with family or something else, then expecting that to continue is also unrealistic.
அரசால் முன்மொழியப்பட்டுள்ள சட்ட மாற்றத்தின் கீழ் ஒருவரால் கடனை திரும்பச் செலுத்த முடியுமா முடியாதா என சரியாக ஆராயாமல் பொறுப்பற்ற முறையில் கடன் வழங்கும் நிறுவனங்கள் சிவில் மற்றும் குற்றவியல் அபராதங்களை எதிர்கொள்ள மாட்டார்கள் என்கிறார் கிரெடிட் வேர்ல்டின் நிறுவனர் ரோலண்ட் பிளேயர்.
There was a roofer. He'd explicitly told CBA that he had a gambling problem and he didn't want more debt. Then he kept getting offered more and more debt. And now what happened was that bank, CBA, was fined $150,000. Now under the proposed changes, these organizations which have proved to be irresponsible in the past, now with those irresponsible actions will not have penalties associated with it.
எந்த ஒரு வங்கியும் தனது நலன் கருதியே செயற்படுவது தவிர்க்க முடியாத ஒன்றாகும். ஆனால் கடன் பெறுவது குறித்த மற்றொரு சட்டத்தின்படி தரகர்கள் புரோக்கர்ஸை பொறுத்தவரையில் அவர்களது முதன்மை நோக்கம் தமது வாடிக்கையாளர்களின் நன்மையை கருத்திற்கொண்டு செயற்பட வேண்டும். எனவே கடன் பெற நினைக்கும் ஒருவர் நேரடியாக வங்கிக்கு செல்லாமல் இடைத்தரகரூடாக அதற்கான விண்ணப்பத்தினை தாக்கல் செய்யும் போது அது வாடிக்கையாளரின் நலன் சார்ந்து இருக்குமென ஆலோசனை சொல்கிறார் மார்க்ஸ் ஃபெல்ப்ஸ்.
The big tip I would give is to rely on the other piece of legislation, which is the best interest duty, and get people to talk to brokers, because brokers have to act in the client's best interest. So the big difference is if you go to a broker rather than a bank, the interest rate fees and charges are identical, but the broker is required by law to act in your best interests. The bank is only required to act in the bank's best interests. And especially when you've got banks and banking staff that are incentivized to lend more and more money and get people into more and more debt.
வணிகங்களும் வாடிக்கையாளர்களும் இலகுவாக கடன் பெறுவதற்கென அரசு முன்மொழிந்துள்ள சட்ட மாற்றமானது நிதிச் சுரண்டலுக்கு உள்ளாகுபவர்களை மேலும் பாதிக்கக்கூடும் என்கிறார் ரோலண்ட் பிளேயர்.
What we're seeing with these laws, previously they were put in place to try and protect the vulnerable, and with the watering down of this type of lending practices, we're going to see vulnerable people more exposed. We're going to see their protection taken away from where it was before.
குறிப்பாக குடும்ப வன்முறைக்குள்ளாகி நிதி சுரண்டலை எதிர்கொண்டிருப்பவர்கள் மேலதிக கடன்களை பெறுமாறு நிர்பந்திக்கப்படலாம் என அவர் எச்சரிக்கிறார்.
We always need to protect the most vulnerable people in society. Anything that reduces that protection is a step in the wrong direction.
நிதி நெருக்கடியை எதிர்கொள்பவர்கள் இலவச ஆலோசனையை பெறுவதற்கு 1800-007-007 என்ற இலக்கத்தில் நேஷனல் டெட் ஹெல்ப்லைனை அழைக்கலாம்.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.